புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய புத்தக மதிப்புரை பகுதி 42 புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் மாணவர் விருதாளர் மக்கள் எழுத்தாளர் திரு பே சசிகுமார் அவர்கள் சோற்றுக்கணக்கு புத்தகத்தின் மதிப்புரையை வழங்க உள்ளார். நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். நான் சசிகுமார். நீண்ட நாட்களுக்கு பிறகு புதுகை பண்பலையோடு சேர்ந்து பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நூல் விமர்சன நிகழ்ச்சியில் தமிழகத்தின் புகழ்பெற்ற எழுத்தாளுமைகளில் ஒருவரான எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய சோற்று கணக்கு என்கின்ற நூலை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கதைக்குள் நாம் செல்வதற்கு முன்பாக அவ்வையினுடைய உன்னதமிக்க வரிகளை பதிவு செய்துவிட்டு கதைக்குள் செல்லலாம் என்று நினைக்கிறேன். வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோன் உயருமா? இந்த வரிகளுக்கும் இந்த கதைக்கும் தொடர்பு இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் நம்மளுடைய இல்லங்களிலும் வீடுகளிலும் சரி, திருமண நிகழ்ச்சிகளிலும் சரி, உணவகங்களிலும் சரி, நாம் சாப்பிட்டு விட்டு அதிலிருந்து சிதறும் சில பருக்கைகளை நாம் வீணடிப்போம். ஆனால் இந்த நூலை நாம் முழுவதுமாக வாசித்து முடித்துவிட்ட பிறகு நாம் சாப்பிட்டு விட்டு சில பருக்கைகளை வீணடிப்பதற்கு நமக்கு மனம் வர இயலாது. நாம் வீணடிப்பதற்கு நம்முடைய மனம் மறுக்கும் என்று தான் நான் சொல்லுவேன். நாம் இப்போது கதைக்குள் செல்லலாம். கதை இப்படியாக தொடங்குகிறது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் கித்தேல் சாஹிப் என்கின்ற நேர்மையான மகத்துவமான ஒரு மாமனிதர் வாழ்ந்து வருகிறார். ஒரு உணவகத்தை நடத்தி வருகிறார். இவர் சிறுவயதிலே வறுமையை சந்தித்தவர். வீட்டை விட்டு வெளியேறி டீ வித்து தான் தன்னுடைய பிழைப்பை நடத்தி வந்தார். அதற்கு பிறகு ஒரு மீன் பொரியல் கடையை நடத்தி வந்தார். அதற்கு பிறகு அவருடைய உழைப்பால் உயர்ந்து இப்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 உணவகங்களுக்கும் உரிமையாளராகவும் இருந்து வருகிறார். இவருடைய உணவகத்தின் சிறப்பு என்னவென்றால், அந்த உணவகத்தில் அந்த பகுதியை சுற்றி அந்த உணவகத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றியுள்ள மனிதர்கள் இந்த உணவகத்தில் சாப்பிடாதவர்களே இருக்க முடியாது. அப்படி சாப்பிடாத நபர்கள் சைவ பிரியராகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் இந்த உணவகம் அசைவ உணவு கடை. இந்த உணவகத்தின் சிறப்பு என்னவென்றால், நீங்கள் எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம், ஆனால் நீங்கள் பணம் தர தேவையில்லை. உங்களால் முடிந்தால் நீங்கள் கொடுக்கலாம், இல்லை என்றால் கொடுக்காமலும் செல்லலாம். ஆனால் இந்த பணத்தை அவர் கையில் வாங்க மாட்டார். அவர் கடைக்கு வெளியே ஒரு உண்டியல் இருக்கும். அந்த உண்டியலில் நீங்கள் சாப்பிடுறதுக்கான தொகையும் உங்களால் முடிந்த தொகையும் செலுத்தலாம், இல்லை என்றால் செலுத்தாமலும் போகலாம். கையில் கிடைக்கும் சிறிய தொகையாக இருந்தாலும் அதில் போட்டுவிட்டு நீங்கள் போகலாம். ஏன் எதற்கு என்று கித்தேல் சாஹிப் கேட்கவும் மாட்டார். அவர்கள் உண்டியலுக்கு அருகில் செல்லும்போது அவர்களுடைய முகத்தை கூட கித்தேல் சாஹிப் அவர்கள் பார்க்க மாட்டார். பசியோடு வருபவர்களுக்கு உணவு அளிப்பது தான் அவருடைய முக்கியமான குறிக்கோளாகவும் இருந்திருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்குள் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இப்போதுதான் அந்த கதைக்குள் உள்நுடைகிறது. நான் முதல் முதலாக கித்தேல் சாஹிப் கடைக்கு சாப்பிட வந்தது 68. என் சொந்த ஊர் கன்னியாகுமரி பக்கம் ஒசரவில்லை. அப்பாவுக்கு கோட்டாற்றில் ஒரு ரைஸ் மில்லில் கணக்கு பிள்ளை வேலை. நான் நன்றாக படித்தேன். 11 ஜெயித்ததும் காலேஜில் சேர்க்க வேண்டும் என்றார்கள். அப்பாவின் சம்பாத்தியத்தில் அதை நினைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆனால் சொந்தத்தில் ஒரு மாமா திருவனந்தபுரம் பேட்டையில் இருந்தார். ஒரு சுமாரான அச்சகம் வைத்திருந்தார். அவர் மனைவிக்கு தாளக்குடி, எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றுதான். அப்பா என்னை கைப்பிடித்து கூட்டிக் கொண்டு பஸ் ஏறி தம்பானூரில் இறங்கி பேட்டை வரை நடத்தி கொண்டே சென்றார். நான் பார்த்து வியந்த முதல் நகரம், தலையில் வைத்த தேங்காய் எண்ணெய் முகத்தில் வியருடன் சேர்ந்து வழிய கணுக்கால் மேலே ஏறிய ஒற்றை வேட்டியும் பானைக்குள் சுருக்கி வைத்த சட்டையும் செருப்பில்லாத கால்களுமாக பிரம்மை பிடித்தது போல நடந்து போனேன். மாமாவுக்கு வேறு வழி இல்லை. அவரை சின்ன வயதில் அப்பா தூக்கி வளர்த்திருக்கிறார். யூனிவர்சிட்டி காலேஜில் ஆங்கில இலக்கியம் படிக்க சேர்ந்து கொண்டேன். அப்பா மனை நிறைவுடன் கிளம்பி சென்றார். 1 ரூபாயை என் கையில் வைத்து, வச்சுக்கோ, செலவு செய்யாதே, எல்லாம் மாமா பார்த்துக்குவான் என்று சொன்னார். இந்தா சுப்பம்மா, உனக்கு இவன் இனிமே மருமகன் மட்டும் இல்லை, மகனுமாக்கும் என்று கிளம்பினார். மாமனுக்கும் மனம் இருந்ததா என்பது எனக்கு இன்று சந்தேகம்தான். மாமிக்கு கொஞ்சம் கூட மனம் இல்லை என்பது அன்றைக்கு சாயங்காலம் சாப்பிடும்போதே தெரிந்து கொண்டேன். எல்லோரும் அப்பளம் பொரியல் சாம்பாருடன் சாப்பிடும்போது என்னை அழைப்பார்களா என்று ஏங்கினேன். சாப்பிட்டு முடித்த பின்னர் அடுப்படியில் ஒரு அலுமினிய பாத்திரத்தில் எனக்கு தண்ணீர் விட்ட சோறு, அதிலே விடப்பட்ட கொஞ்சோண்டு குழம்பும் இருந்தது. அவமானங்களும் பட்டினியும் எனக்கு பழக்கம்தான். எல்லாவற்றையும் பொறுத்து போனேன். பொறுத்தது போக போக அவை அதிகமாக ஆயின. வீட்டில் எல்லா வேலைகளையும் நானே செய்ய வேண்டும். கிணற்றில் இருந்து குடம் குடமாக தண்ணீர் பிடித்து வைக்க வேண்டும். வீட்டை தினமும் கூட்டி பெருக்க வேண்டும். அவளுடைய இரு பெண்களையும் பள்ளிக்கூடம் கொண்டு சென்று விட வேண்டும். மூத்தவள் ராமலட்சுமி 8ஆம் கிளாஸ் படிக்கிறாள். அவளுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து அவள் வீட்டு பாடத்தையும் நான் தான் செய்யணும். இரவு சமையலறையை கழுவி விட்டு படுக்க வேண்டும். இவ்வளவுக்கும் எனக்கு அவர்கள் கொடுத்தது திண்ணையில் ஒரு இடம், ரெண்டு வேளை ஊறிய சோறும் ஊறுகாயும் தான். எந்நேரமும் மாமி அதிருப்தியுடன் இருந்தாள். வீட்டுக்கு வரும் உறவினர்களிடம் என்னை பற்றி புலம்பினாள். நான் சாப்பிட்ற சோத்துக்கும் அவ கடனாளி ஆகிட்டது போல அவ வெறி பிடிச்சி நான் புத்தகத்தை எடுத்து படிக்கணும் அப்படின்னு உட்காரப்பெல்லாம் வெறி பிடிச்சி கத்துவா. நான் எதையும் அப்பாவுக்கு இதை பற்றி நான் எழுதவே இல்லை. அங்கே வீட்டில் இன்னும் இரு தம்பிகளும் ஒரு தங்கை இருந்து இருக்காங்க. எனக்கு பாதி நாள் ரைஸ் மில் அரிசி பிடிப்பவர்கள் ஆற்றில் கழித்து போடும் கருப்பு கலந்த குறுணி அரிசியை கஞ்சியாக காய்ச்சித்தான் குடிப்போம். ஏன்னா எங்களுக்கு அவ்வளவு வறுமை. கல்லூரிக்கு பீஸ் கொடுக்க வேண்டியிருந்தது. பல முறை சுற்றி வளைத்து மாமாவிடம் சொன்னேன். கடைசியில் நேரடியாகவே கேட்டேன், உங்கள் அப்பாவுக்கு எழுதி கேளு என்றார். இங்கே தங்கி சாப்பிடத்தான் நான் சொல்லியிருக்கேன் என்றார். அப்பாவுக்கு எழுதுவதில் அர்த்தமே இல்லை என்று எனக்கு தெரியும். ஒரு வாரம் கழித்து என்னை காலேஜிலிருந்து நின்றுவிட சொல்லிவிட்டார்கள். பீஸ் கட்டிய பிறகு வந்தால் போதும் என்றார்கள். நான் பித்து பிடித்தவன் போல அலைந்தேன். தம்பானூரில் ரயில் நிலையத்திற்கு சென்று நாளெல்லாம் இரும்பு சத்தத்தை கேட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தேன். விதவிதமாக 1000 முறை தண்டவாளத்தில் விழுந்து செத்தேன். அப்போதுதான் என்னுடன் படித்த குமாரப்பிள்ளை என்ற என்னுடைய நண்பன் ஒரு வழி சொன்னான். என்னை அவனே கூட்டிக் கொண்டு சென்று சாலையில் நாகராஜ பணிகர் அரிசி மண்டியில் மூட்டை கணக்கு எழுதும் வேலைக்கு சேர்த்து விட்டான். சாயங்காலம் 5 மணிக்கு வந்தால் போதும், இரவு 12 மணி வரை கணக்கு எழுத வேண்டும். ஒரு நாளைக்கு 1 ரூபாய் சம்பளம், 40 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தார். அதை கொண்டு சென்று பீஸ் கட்டினேன். தினமும் வீடு சென்று 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். வீடு போகிறதுக்கே காலையில் 7 மணிக்கு தான் எழுந்திருப்பேன். காலேஜ் இடைவேளையில் வாசித்தால் மட்டும்தான் உண்டு. ஆனாலும் நான் நல்ல மாணவனாக இருந்தேன். வகுப்புகளில் கூர்ந்து கவனிக்கும் வழக்கம் எனக்கு இருந்தது. நேரம்தான் போதவில்லை. யூனிவர்சிட்டி காலேஜில் இருந்து செக்ரட்டரியேட் வழியாக குறுக்காக பாய்ந்து அந்த நேரத்துக்குள்ளே நான் ஓடுவேன். முதல் மாதம் எனக்கு பணமே தரலை. வர வேண்டிய 15 ரூபாய் முன்பணத்தில் வரவு வச்சு விட்டால் எங்களுடைய ஓனர். நான் காலையில் எழுந்ததும் மாமி என் முன்னால் ஒரு நோட்டு புத்தகத்தை கொண்டு வந்து வைத்து விட்டு போனாள். புரட்டி பார்த்தேன், பழைய நோட்டு. நான் வந்த நாள் முதல் சாப்பிட்ட ஒவ்வொரு வேலைக்கும் கணக்கு எழுதப்பட்டிருந்தது. ஒரு வேலைக்கு 2.5 கணக்கு போட்டு மொத்தம் 48 ரூபாய் என் பட்டியல் இருந்தது. எனக்கு தலை சுற்றியது. மெதுவாக சமையலருக்கு போய் என்ன மாமி இது என்றேன். ஆ, சோறு சும்மாவா போடுவாங்க, நீ இப்போ சம்பாதிக்கிறல்ல, கொடுத்தாதான் உனக்கு மரியாதை, எனக்கும் மரியாதை என்றார். கணக்கு தப்பாக இருந்தால் சொல்லு பார்ப்போம், நான் அப்பமே இருந்து நான் ஒரு நாள் விடாமல் எழுதிட்டு தான் இருவாரேன் அப்படின்னு சொன்னான். நான் கண் கலங்கி தொண்டை அடைத்து பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். பின்போ நான் இப்படின்னு நினைக்கல மாமி, எனக்கு அவ்வளோ ஒன்றும் கிடைக்காது, பீஸ் கட்டணும் புக்கு வாங்கணும் என்றேன். இந்தா பாரு, நான் உனக்கு என்னத்துக்கு சும்மா சோறு போடணும், எனக்கு 2 பெண் பிள்ளைங்க, நாளைக்கு அதுகளை ஒருத்தங்கிட்ட அனுப்பணும்ல, நகையும் இன்னி வைக்கணும், பார்த்துக்கோ, கணக்கு கணக்காக இருந்தால் உனக்கு மரியாதை எனக்கும் மரியாதை. நான் மெல்லிய குரலில், இப்போ என்கிட்ட பணம் இல்லை மாமி, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் என்றேன். கொடுப்பேனா எப்படி நம்புறது என்றார். நான் ஒன்றுமே சொல்லவில்லை. அன்று மாலையே நான் அங்கிருந்து கிளம்பிவிட்டேன். நேராக குடோனுக்கு போய் தங்கிக்கிட்டேன். கணக்கில் ஒருவேளை உணவு தான், இந்நேரமும் பசி இருந்துக்கிட்டே இருக்கும். எதை யோசித்தாலும் சாப்பாட்டு நினைவில் வந்து தான் முடியும். உண்டான ஒருவரை பார்க்கும்போதெல்லாம் கண்ணை எடுக்கவே மாட்டேன். எவ்வளவு சாப்பிடுவார்கள் என்ற நினைப்பு தான் முதல்ல எனக்கு வரும். சாலை மகாதேவர் கோயில் வழியாக செல்லும்போது பாயாச வாசனை வந்தால் உள்ளே நுழைந்து விடுவேன். இலைக்கீட்டில் வைத்து தரப்படும் பாயாசமும் பழமும் ஒரு நாள் இட்லி செலவை மிச்சப்படுத்திவிடும். சாஸ்தாவுக்கு சுண்டல், இசக்கியம்மைக்கு மஞ்சள் சோறு என அடிக்கடி ஏதாவது கிடைக்காமல் இருக்காது. ஆனாலும் எனக்கு பணம் போதவில்லை. முன்பணத்தை அடைத்து முடிப்பதற்குள் அடுத்த காலேஜ் ஃபீஸுக்கு கேட்டு விடுவார்கள். இதை தவிர மாதம் 5 ரூபாய் வீதம் சேர்த்து கொண்டு போய் மாமிக்கு கொடுத்தேன். பரீட்சைக்கு முன்னாலேயே புத்தகங்களை மீட்டெடுக்க வேண்டும். நான் மெலிந்த கண்கள் குளித்து நடமாட முடியாதவனாக ஆனேன். கணக்கு போட்டு கொண்டிருக்கும் போதே சட்டென்று கிர்ரு என்று எங்கோ சுற்றி சுழன்று ஆழத்துக்கு போய் மீண்டு வருவேன். வாயில் எந்நேரமும் ஒரு கசப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். கை கால்களில் ஒரு நடுக்கம் இருக்கும். பேட்டை வரை காலேஜுக்கு நடப்பதற்கு ஒரு மணி நேரம் ஆகும். என் என்னெல்லாம் சோறு. ஒரு நாள் காலையில் சாலையில் ஒரு நாய் அடிபட்டு செத்து கிடந்தது. அந்த நாயின் கறியை எடுத்து கொண்டு போய் குடோன் பின்பக்கம் யாருக்கும் தெரியாமல் கல்லடுப்பு போட்டு கூட்டி சுட்டு தின்பதை பற்றி கற்பனை செய்தேன் என்றா பார்த்துக்கங்க. எச்சில் ஊறி சட்டையில் வலிந்து விட்டது அன்னைக்கு. அப்போதுதான் கூலி நாராயணன் சொன்னா கெத்தேல் சாகி போட்டலை பற்றி பணம் கொடுக்க வேண்டாம் என்பது எனக்கு நம்ப முடியாதாக இருந்தது. பல இடம் கேட்டேன், உண்மைத்தான் என்றார்கள். இருந்தால் கொடுத்தால் போதும், எனக்கு தைரியம் வரல. ஆனால் கெத்தேல் சாகி போட்டலை பற்றி நினைப்புக்கு எந்நேரமும் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. நாளை இந்த முறை ஹோட்டலுக்கு வெளியே சென்று நின்று பார்த்துவிட்டு பேசாமல் வந்தேன். அந்த நறுமணம் என்னை கிறுக்காக்கியது. நான் பொறித்த மீனை வாழ்க்கையிலேயே இருமுறைத்தான் சாப்பிட்டிருக்கிறேன். இருமுறையும் சொந்தத்தில் ஒரு பண்ணையார் வீட்டில்தான். ஒரு வாரம் கழித்து 3 ரூபாய் திரண்ட பின் அந்த பணத்துடன் கெத்தேல் சாகிப் ஹோட்டலுக்கு சென்றேன். சாகிப் ஹோட்டலை திறப்பது வரை எனக்கு உடல் நடுங்கி கொண்டே இருந்தது. ஏதோ திருட்டுத்தனம் செய்ய வந்தவனைப் போல உணர்ந்தேன். உங்களோடு உள்ளே போய் ஓரமாக யாருமே கவனிக்காததை போல அமர்ந்து கொண்டேன். ஒரே சத்தம். சாகிப் புயல் வேகத்தில் சோறு பரிமாறிக்கொண்டிருந்தார். கவிழ்க்கப்பட்ட தாமரை இலையில்தான் சாப்பாடு. ஆவி பறக்கும் சிவப்பு சம்பா சோற்றையும் பெரிய சிப்பாலால் அள்ளிக்கொண்டு அதன் மேல் சிவந்த மீன் கறியை ஊட்டினார். சிலருக்கு கோழி குழம்பு, சிலருக்கு வறுத்த கோழி குழம்பு. அவர் எவரையுமே கவனிக்கவில்லை என்றுதான் பட்டது. அதன் பிறகு கவனித்தேன், அவருக்கு எல்லோரையுமே தெரியும். பல இடம் அவர் எதையுமே கேட்பதில்லை. அவரே மீனையும் கறியையும் வைத்தார். ஆனால் யாரிடமும் உபசாரமாக எதுவும் சொல்லவே இல்லை. அவரே பரிமாறினார். 2ஆம் முறை குழம்பு பரிமாற மட்டும் ஒரு பயன் இருந்தார். என்னறியே வந்தவர் என்னை ஏறிட்டு பார்த்தார். சோற்றை குட்டி அதன் மேல் குழம்பை ஊட்டினார். ஒரு பெரிய பொரித்த சிக்கன் கால், 2 துண்டு பொரித்த மீன் தின்னு என்று உரிமைய பின் திரும்பி விட்டார். அதற்கு எப்படி 3 ரூபாய்க்கு மேல் ஆகிவிடும்? என் கை கால்கள் பதற ஆரம்பித்தன. சோறு தொண்டையில் அடித்தது. சட்டென்று திரும்பி சாகிப் நின்னுங்க, எடுத்து இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா என்கிட்ட 2 ரூபாய் தான் பணம் இருந்துச்சு. அள்ளி அள்ளி சாப்பிட்டேன். அந்த ருசி என் உடம்பெல்லாம் பரவியது. ருசி கடவுளே, அப்படி ஒன்று உலகில் இருப்பதையே மறந்து விட்டேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டி வாய் வரைக்கும் வழிந்தது. ஒரு சின்ன கிண்டியில் உருவாகிய நெய் போன்ற ஒன்றுடன் கெத்தேல் சாகிப் நெருங்கிய வந்தார். என் சோற்றில் அதை கொட்டி இன்னும் கொஞ்சம் குழம்பு விட்டு குழச்சி தின்னோம் அப்படின்னு சொன்னார். மீன் குழம்பான்னு கேட்டேன். ஆற்று மீனில் சாப்பிடு என்றார். அதன் செவில் பகுதியில் இருந்து மஞ்சளாக வெட்டி வெளியே எடுப்பார்கள். கறிக்கு அது தனி ருசியை கொடுத்தது. அதிகமாக சாப்பிட்டு பழக்கமில்லாததனால் ஒரு கட்டத்தில் என் வயிறு அடைத்து கொண்டது. சட்டென்று இன்னும் 2 சிப்பல் சோற்றை என் நிலையில் கொட்டினார் சாகிப் அவர்கள். ஐயோ வேண்டாம் என்று தடுக்க போன என் கையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினார். சோறு வச்சா தடுக்கிற, சாப்பிட்றா அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டினார். உண்மையில் கை வலித்தது. சாப்பிட்டு விட்டு அந்த உண்டியல் பெட்டியை நெருங்கும் போது என் கால்கள் நடுங்கின. எங்கோ ஏதோ ஒரு கோணத்தில் கெத்தேல் சாகிப் பார்த்து கொண்டு தான் இருப்பார் என்று தோன்றியது. ஆனால் அவர் வேறு ஆட்களை கவனித்துக் கொண்டிருந்தார். பலர் பணம் போடாமல் போனார்கள் என்பதை கவனித்தேன். சிலர் போட்ட போதும் சாதாரணமாகத்தான் இருந்தார்கள். நான் கை நெடுங்க 3 ரூபாயை எடுத்து உள்ளே போட்டேன். ஏதோ ஒரு குரல் கேட்கும் என முதுகெல்லாம் காதாக கண்ணாக இருந்தேன். மெல்ல வெளியே வந்தபோது என் உடலே கனமிழக்க ஆரம்பித்தது. சாலையெங்கும் குளிர்ந்த காற்று வீசுவது போல் இருந்தது. என் உடம்பு புல்லரித்து கொண்டே இருக்க எவரையும் எதையும் உணராமல் பிரம்மையில் நடந்து கொண்டிருந்தேன். 4-5 நாள் நான் அப்பகுதிக்கே செல்லவில்லை. மீண்டும் 2 ரூபாய் சேர்த்த போது துணிவு பெற்று கெத்தேல் சாகிப்பு கடைக்கு சென்றேன். அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் என்பதே அதே போல குளிப்பை கொண்டு வந்து ஊற்றிய போதுதான் தெரிந்தது. அதே அதட்டல், அதே வசை, அதே போல உடல் வெடிக்கும் அளவுக்கு சாப்பாடு. இம்முறை பணத்தை நிதானமாகவே போட்டேன். மீண்டும் 3 நாட்கள் கழித்து சென்றபோது என் கையில் 7 ரூபாய் இருந்தது. அன்று மாலை நான் அதை மாமிக்கு கொண்டு கொடுக்க வேண்டும். அதில் 2 ரூபாய்க்கு சாப்பிடலாம் என நினைத்தேன். 2.5 நாவுக்கு மேல் சாப்பிடுவது என்பது என்னை பொறுத்தவரை உதாரித்தனத்தின் உச்சம் என்றுதான் நான் கருதுகிறேன். ஆனால் ருசி என்னை விடவில்லை. அந்நாட்களில் என் கனவுகளில் கூட கெத்தேல் சாகிப் ஹோட்டலின் மீன் குளமும் கோழி பொரியலும் தான் வந்து கொண்டிருந்தது. ஏன் நோட்டு புத்தகத்தின் பின்பக்கம் ஒரு கவிதை கூட எழுதி வைத்திருந்தேன். உட்கார்ந்து சாப்பிட்டு எழுந்து சென்றபோது பணம் போடாமல் விட்டால் என்ன என்று என் எண்ணம் வந்தது. அந்த நினைப்பே வயிற்றை அதிரச் செய்தது. மேற்கொண்டு சாப்பிடவே முடியவில்லை. பந்தை தண்ணீரில் முக்குவது போல சோற்றை தொண்டையில் அழித்து கொண்டிருந்தது. கண்கள் இருட்டி கொண்டு வந்தன. எழுந்து கை கழுவி விட்டு கனத்த குளிர்ந்த கால்களை தூக்கி வைத்து நடந்தேன். சிறுநீர் முட்டுகிறதா, தலை சுழல்கிறதா, மார்பு அடைக்கிறதா என்று ஒன்றுமே புரியவில்லை. பேசாமல் பணத்தை போட்டு விடலாம் என்று தோன்றியது. மெல்ல நடந்து உண்டியில் அருகே வந்தேன். அதை தாண்டி செல்ல முடியவில்லை. காதுகளில் ஒரு இறைச்சல். சட்டென்று 7 ரூபாய் அப்படியே தூக்கி உள்ளே போட்டுவிட்டு வெளியே வந்தேன். வெளிக்காற்று பட்டபோது என்னை என்ன செய்வதென்று எனக்கு புரிந்தது. அரை மாத சம்பாத்தியம் அப்படியே போட்டுவிட்டது. இத்தனை பாக்கிகள், கல்லூரி பீஸ் கட்டணும், 8 நாட்கள் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? முட்டாள்தனத்தின் உச்சத்தில் போய்விட்டேன். மனமுருகி கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. மிக நெருங்கிய ஒரு மரணம் போல, மிகப்பெரிய ஏமாற்றம் போல கடைக்கு சென்று அமர்ந்தேன். இரவு வரை உடம்பையும் மனதையும் முழுக்க பிடுங்கி கொள்ளும் மேலே இருந்ததனால் தப்பித்தேன். இல்லாவிட்டால் அந்த வெறியில் ஏதாவது தண்டவாளத்தில் கூட தலையிட்டிருப்பேன். அன்றிரவு தோன்றியது, ஏன் அள வேண்டும்? அந்த பணம் தீர்வது வரை எச்சல் சாகி போட்டலில் சாப்பிட்டு விட்டால் என்ன என்று எனக்கு நினைவுக்கு வந்தது. மறுநாள் மதியம் வரை காலேஜ். நேராக வந்து எத்தியர் சாஹிப் கடையில் அமர்ந்து நிதானமாக ருசித்து சாப்பிட்டேன். அவர் கொண்டு வந்து வைத்து கொண்டே இருந்தார். கொஞ்சம் இடைவெளி விட்டால் கூட இழப்போகிறேன் என நினைத்து, டேய் வாரி தின்னுடா என்று அதட்டினார். எனக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. எனக்கு கணக்கு பார்க்காமல் சாப்பாடு போடும் முதல் கை, அன்னமிட்ட கை என்கிறார்களே, அந்தி மக்கணம் வரை நெஞ்சில் நிற்கும் அன்னையின் கை என்றார்களே, தாயத்து கட்டிய மணிக்கட்டும் தடித்து காய்ந்த விரல்களும் மயிரடர்ந்த முழங்கையும் கொண்ட இந்த கரடிக்காரம் அல்லவா என் தாயின் கை. அதன் பிறகு நான் கெத்தியல் சாஹிப்புக்கு பணம் கொடுத்ததே இல்லை. செலவென நினைத்து கொடுக்காமல் இருக்கவில்லை என்று என் நெஞ்சை தொட்டு சொல்ல முடியும். அது என் அம்மாவின் சோறு என்பதால் தான் கொடுக்கவில்லை. ஒன்றிரண்டல்ல, முழுசா 5 வருடம் 1 பைசா கூட கொடுக்காமல் நான் சாப்பிட்டேன். எங்கள் கல்லூரியிலேயே முதுகலை ஆங்கிலம் சேரும் பொழுதே எனக்கு கல்லூரியில் பணிபுரிவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. இந்த மகிழ்ச்சியான செய்தியை நான் என்னுடைய தாய் தந்தையரிடம் போய் நான் சொல்லும் பொழுது எங்கள் குடும்பம் ரொம்பவே சந்தோஷப்பட்டார்கள். அங்கிருந்து என்னுடைய மாமா வீட்டுக்கு சென்றேன். மாமா இருந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது. என்னுடைய அத்தை வறுமையில் தவித்து கொண்டிருந்தால் அவளிடம் நான் வேலை கிடைத்தது என்று சொல்லும்போது அவர் கண் கலங்கி, என் கையால் நான் 3 வேளையும் உனக்கு நான் உணவளித்தேன், நீ உன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு தொகையை எனக்கு நீ கொடுத்தா என்னுடைய மகளையும் நான் கட்டி கொடுத்து விடுவேன், என்னுடைய வறுமையிலிருந்து நான் மீண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்கினாள். என்னிடம் இருந்த ஒரு 50 ரூபாய் நோட்டை என் மாமா அவருடைய மகளிடம் நான் டேபிளில் வைத்து விட்டு அங்கிருந்து நான் கிளம்பி வீட்டிற்கு வந்து விட்டேன். நடந்த விஷயங்கள்லாம் சொல்லும்பொழுது என்னுடைய தாய், அவங்களுடைய அந்த சூற்றுக்கு எனக்கு வேணாப்பா, 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ அவங்க கையில் நம்ம கொடுத்துருவோம், அவங்க அதை வச்சு செலவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அங்கிருந்து சரிமான்னு சொல்லிட்டு என்னுடைய அம்மாவின் கையில் நான் முதன் முதலாக எங்கள் அம்மாவுடைய கையில் வயிறார நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நான் கல்லூரிக்கு வந்துட்டேன். வேலை பார்த்துக்கிட்டே என்னுடைய முதல் மாத வருமானத்தை, என்னுடைய முதல் மாத கேண்டீன் சாமிநாத ஐயர் எனக்கு 20,000 ரூபாய் சீட்டில் ஒன்றை சேர்ந்தேன். மாதம் 500 ரூபாய் தவணை வரும், அதை 4000 ரூபாய் தள்ளி ஏலத்தில் எடுத்தேன். 16,000 ரூபாய் மொத்தமாக மாதரூமி நாளிதழில் சுருட்டி கையில் கொடுத்து விட்டார். எல்லாமே 100 ரூபாய் நோட்டு கட்டுகள். அத்தனை பணத்தை நான் என் கைகளால் தொட்டதே இல்லை. ஒரு விதமான திகில் கைகளை கூச வைத்தது. அறையில் கொண்டு வந்து வைத்து நோட்டுகளையே பார்த்து கொண்டிருந்தேன். இத்தனை பணத்தை என் கையால் நான் சம்பாதிப்பேன் என இப்போதும் நான் எண்ணியதே இல்லை. அதை வைத்து திருவனந்தபுரத்தில் புறநகரில் ஒரு சிறிய வீட்டை கூட வாங்க முடியும். கொஞ்ச நேர அந்த பணம் என் கையுக்கும் மனதுக்கும் பழகி போன விந்தையை நினைத்து புன்னகைத்து கொண்டேன். மதிய நேரம் கித்தே சாஹிப் கடைக்கு போனேன். கடை திறந்ததும் உள்ளே சென்று உண்டியலில் பணத்தை போட ஆரம்பித்தேன். பெட்டி நிறைந்தது. கித்தேல் சாஹிப்பிடம் வேறு பெட்டி கேட்டேன். டா அமிதே, பெட்டி மாற்றேடா என்றார். பையன் பெட்டியை மாற்றி வைத்ததும் மீண்டும் போட்டேன். மொத்த பணத்தையும் போட்ட பின் கை கழுவி விட்டு வந்து அமர்ந்தேன். கித்தேல் சாஹிப் விலை போட்டு எனக்கு பிரியமான கொஞ்சு பொரியலை வைத்தார். சோறு போட்டு குழம்பு விட்டினார். அவரிடம் எந்த மாறுதலும் இருக்காதென்று எனக்கு நன்றாக தெரிந்தது. ஒரு சொல் இல்லை. அப்பால் 2 பயன்களை ஒட்டியது போல அமர்ந்திருந்தார்கள். வெளிரிய நாயர் பயன்கள், சத்தற்ற பூசண பூத்த சருமம், வெளுத்த கண்கள். கித்தேல் சாஹிப் அள்ளி வைத்த கறியை முட்டி முட்டி தின்று கொண்டிருந்தார்கள். கித்தேல் சாஹிப் இன்னொரு துண்டு கறியை ஒருவனுக்கு வைக்க அவன் ஐயோ வேண்டாம் என்று எழுந்தே விட்டான். கித்தேல் சாஹிப் தின்னுடா எறப்பாளிடே மோன என்று அவன் மண்டையிலே ஒரு அடி போட்டார். பலமான அடி. அவன் பயந்து அப்படியே அமர்ந்து விட்டான். கண்ணில் காரத்தூள் விழுந்ததோ என்னவோ அழுது கொண்டே சாப்பிட்டான். கித்தேல் சாஹிப் மாறி மாறி கோழியும் குழம்பும் மீனும் கொஞ்சமாக பரிமாறிக்கொண்டே இருந்தார். நான் எதிர்பார்த்து அவரது கண்களில் ஒரே ஒரு பார்வை, நானும் ஒரு ஆளாகிவிட்டேன் என்று என் தாய்க்கு தெரிய வேண்டாமா இல்லையா? ஆனால் அவரது கண்கள் பழக்கம்போல் என்னை சந்திக்கவே இல்லை. மீண்டும் மீன் கொண்டு வைக்கும்போது கனத்த கரடிக்காரங்களை பார்த்தேன். அவை மட்டும்தான் எனக்குரியவை போல, அவை என் வயிற்றை மட்டுமே அளவெடுக்கும் போல. அன்று ஊருக்கு கிளம்பி சென்றேன். என்னுடைய மாமன் மகள் ராமலட்சுமியை அடுத்த ஆவணியில் திருமணம் செய்து கூட்டி வந்தேன். இப்படியாக இந்த சோற்று கணக்கு கதை முடிகிறது. எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய கிட்டத்தட்ட 12 உண்மை மனிதர்களுடைய வாழ்வை தொகுத்து அறம் என்கின்ற ஒரு மகத்துவமான ஒரு நூலை வெளியிட்டிருந்தார். அதில் ஒரு கதைத்தான் இந்த சோற்று கணக்கு. இந்த சோற்று கணக்கு நூலை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு படித்து கொண்டு பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நூலை நீங்கள் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும். இந்த நூலை வாங்கி நீங்கள் நண்பர்களிடம் உறவினர்களிடம் இதை பகிர வேண்டும். ஒவ்வொரு பருக்கை உணவினுடைய மகத்துவம் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் என் அன்பான வணக்கத்தையும் நன்றியும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை புத்தக மதிப்புரை சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் மாணவர் விருதாளர் மக்கள் எழுத்தாளர் திரு பே சசிகுமார் அவர்கள் சோற்றுக்கணக்கு புத்தக மதிப்புரையை வழங்கினார். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.